அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான புதிய நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். புதிய வாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைகளிலே சிறந்த முறையிலே விடுமுறை வேதாம பள்ளிகள் நடந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் பல்வேறு இடங்களிலே நடைபெறுகிற இந்த விடுமுறை வேதாம பள்ளிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அநேக சிறு பிள்ளைகள் உம்மை அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், உம்மை நேசிக்க வேண்டியபடி நேசிக்கும் தங்களை அர்ப்பணிக்க கிருபையை தாரும். புதிய தீர்மானங்களை எடுத்த ஆசிரியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் எடுத்த தீர்மானங்களிலே நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்தது போல எங்கள் குடும்பங்களிலே நடைபெற்ற திருமணங்கள் சிறப்பாய் நடந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரமும் நடைபெறுகிற திருமணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எனவும் இந்த நாட்களிலே பல கல்வி ஸ்தாபனங்களிலே நடைபெறுகிற கட்டிடப் பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, பொறுப்பாய் இந்த கல்வி பணியை செய்து கொண்டிருக்கிற அருமையான குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலே அவர்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளையும் புதிய திட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு இந்த பள்ளிகள் ஆசீர்வாதமாயிருக்க நீர் அவர்களை ஆசீர்வதிக்க நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்ல ஆயத்தப்படுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எந்தெந்த காரியத்திற்காக காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் சரியான நேரத்திலே அவருடைய கரங்களிலே கிடைக்கவும், ஏற்றுவதுமாய் அந்த பணிகளை அவர்கள் செய்ய தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர்தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். எனவும் டிரான்ஸ்வல் ரேடியோவின் தமிழ் ஊழியங்களுக்கான புதிய ஒலிப்பதிவு கட்டிடத்திற்காக உதவி செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாபெரும் பணியிலே ஆண்டவரே, தியாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் செய்த பணிக்கு ஏற்ற நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு நாங்கள் கொடுக்கும்பொழுது நூறத்தனையாக எங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, இந்த நாட்களிலேயும் குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். தகப்பனே, சமாதான குறைவிற்கு காரணம் என்ன என்பதை கர்த்தர் ஒருவரே தெளிவாய் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஏற்ற நேரத்திலே அந்த குடும்பங்களிலே கர்த்தர் சமாதானத்தை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செவிக்கிறோம். உம்முடைய மெய்யான அன்பை அனுபவித்தவர்களாக ஒருவரோடு ஒருவர் அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாய் வாழ கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்தலும். எனவும் போதுமான வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும், தேவையான வருமானத்தை தாரும். வீணாய் கடன் பிரச்சனைகளிலே அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் அவர்கள் கால்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனவும் திருமணத்திற்காக காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பயப்படும் பயமுள்ள, உம்மை அதிகமாய் நேசிக்கிற, ஒருவரை ஒருவர் அன்போடு நேசிக்கக்கூடிய வாழ்க்கை துணைகளை அவர்களுக்கு கொடுத்து உமக்கு சாட்சிகளாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சரியான இடத்திலே சரியான நேரத்திலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுவரை அந்த பணிக்காக அவர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. இன்னமும் இந்த நாட்களிலே அறிவியல் மற்றும் மருத்துவ துறையிலே புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிற எங்களுக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். அவருடைய கண்டுபிடிப்புகள் அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமும் நலமுமாய் அமைய கர்த்தர்தாமே உதவி செய்யும், கிருபி செய்தரலும். அன்றுவரே, நீர் இந்த நாளிலேயும் எங்களோடு பேச வேண்டும் என்ற ஆசையோடு நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரோடும் பேசும். ஒவ்வொரு நாளும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நாங்கள் கேட்கும் பொழுது உம்முடைய ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே கேட்க கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். இந்த நாளிலும் இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தந்து முடிவரை என்ன காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்கள் ஜபங்களை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு நாளும் தவறாமல் TWR ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற இந்த வானொலி நிகழ்ச்சியில கேட்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். வேதபாரகரும் பரிசேயரும் தங்களை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் ஏன் தேவனை குறித்துமே தவறாக நியாயம் தீர்க்கிறவர்களாயிருந்தார்கள் அல்லது தவறாக நிதானிக்கிறவர்களாயிருந்தார்கள் என்று சொல்லலாம். இந்த காரணத்திற்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 அதிகாரத்திலே நம்மை நாம் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும், எப்படி மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறார். அது மட்டுமல்ல, தேவன் எப்படி நம்மை நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை குறித்தும் கூறியிருக்கிறார். மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்கவே கூடாது என்று இயேசு சொல்லவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் நிதானித்து அறிந்து உதவி செய்ய வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. தான் கேட்கும் எல்லா காரியங்களையும் விசுவாசிக்கிறவன், நிதானித்து அறியாமல் காரியங்களை ஏற்றுக் கொள்கிறவன் குழப்பத்திலேதான் முடிவடைவான். ஆனால் மற்றவர்களை நியாயம் தீர்க்க முன்னதாக நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் அல்லது நியாயம் தீர்க்க வேண்டும். அநேகர் இந்த வசனங்களை தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தீர்ப்பது என்று சொல்லப்படுவது தீர்மானிப்பது, வேறுபடுத்தி பார்ப்பது, குற்றவாளியாக தீர்ப்பது என்று பல பொருளுடையதாயிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல இயேசு இங்கே சொல்கிற காரியங்களிலே நாம் மற்றவர்களை நிதானித்து அறியக்கூடாது என்பதல்ல. இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், ஒருவருடைய உள்ளான நோக்கத்தை தவறானது என்று நாம் தீர்க்கக்கூடாது என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளை ஒருவர் என்ன செய்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஏனென்றால் அவருடைய வெளிப்பிரகாரமான செயலை மட்டுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் பார்ப்பது போலவும் தீர்ப்பது போலவும் தேவன் தீர்ப்பு செய்கிறதில்லை. இங்கே அவர் கூற விரும்புகிற முக்கியமான சத்தியம் என்னவென்றால், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பதிலே நீங்கள் தீவிரமாயிருக்கக்கூடாது. அப்படியிருந்தால் உங்களை குறித்து மற்றவர்கள் நீங்கள் கொடூரமாக தீர்ப்பு செய்கிறவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எனக்கும் சில அப்படிப்பட்ட மனிதர்கள் தெரியும். ஒருவேளை சிலரை குறித்து உங்களிடத்திலே மற்றும் ஒருவர் சொல்லியிருக்கலாம், அவர் சொல்வதை நீங்கள் கவனிக்க வேண்டியதே இல்லை, எப்பொழுதுமே யாரை குறித்துமே நல்ல வார்த்தையை அவர் சொல்வதில்லை என்று கூறுவார்கள். பார்த்தீர்களா, அவர் மற்றவர்களை தீர்ப்பு செய்கிறதை குறித்து மற்றவர்கள் தீர்ப்பு செய்கிறார்கள். இந்த காரியத்தை தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இங்கே கூறியிருக்கிறார். வசனம் 3 பாருங்கள். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாவம் இருக்கும்பொழுது அது உங்கள் கண்களை மறைத்துக் கொண்டிருக்கும் பொழுது மற்றவர்களுடைய கண்களிலே இருக்கிற சிறிய தூசியை துரும்பை பார்ப்பது சரியல்ல என்று கூறுகிறார். 4-5 வசனங்கள். இதோ உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படி மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று தீர்ப்பதை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். மற்றவர்கள் மேலே தீவிரமாக தவறாக நாம் தீர்க்கக்கூடாது என்பதை குறித்து இயேசு கூறுகிறார். அதே வேளையிலே ஒருவருடைய கனியினாலே அவருடைய வாழ்க்கையை நாம் அறியலாம் என்றும் கூறியிருக்கிறார். தேவனுடைய மனிதர் ஒருவர் இதை குறித்து சொல்லும்பொழுது, நான் ஒரு நியாயாதிபதி அல்ல, ஆனால் கனிகள் காணப்படுகிறதா என்பதை கவனிப்பவர் என்று கூறுகிறார். ஒரு கிறிஸ்தவன் கனி கொடுக்கிறவனாயிருக்கிறானா இல்லையா? இதை நாம் எளிதாக சொல்லலாம். இந்த சத்தியங்களை கூறும் இணையான மற்றும் ஒரு வேத பகுதி லூக்கா 6:37-38 வசனங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கனைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நம்மை நாமே நிதானித்து அறிந்து நம்மை சரி செய்வதின் நோக்கமே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். கிருபையோடு நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடுவதை குறித்து கருத்துள்ளவர்களா இல்லையென்றால் நாம் நம்மை மட்டும் காயப்படுத்திக் கொள்கிறதில்லை, யாருக்கு பணிவிடை செய்கிறோமோ அவர்களையும் காயப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து உதாரணத்திற்காக கண்களை குறித்து சொன்னதற்கு காரணம், கண்களே நம்முடைய முழு சரீரத்திலேயும் மிகவும் மென்மையான அதிக உணர்வுள்ள ஒரு பகுதியாகும். நம்முடைய பாவத்தை குறித்து உண்மையாக அக்கறைப்பட்டு அதை அறிக்கை செய்து செயல்படவில்லை என்றால் நம்முடைய கண்களை பார்வையற்றதாக்கி விடுகிறோம். அப்பொழுது மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியாதவர்களாய் போகிறோம். பரிசேயர்கள் மற்றவருடைய பாவங்களை குறித்து பார்த்தார்கள், தங்களை தாங்களே பார்த்து சரி செய்து கொள்ள முடியவில்லை. மத்தேயு 7:6 பாருங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். அருமையானவர்களே, இப்பொழுது இந்த நாய்கள் யாரை குறிக்கிறது, பன்றிகள் யாரை குறிக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். இங்கே நான்கு கால்களை உடைய மிருகங்களை குறித்து இயேசு கூறவில்லை. இங்கே அவர் சொல்வது என்ன, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்கக்கூடாது, முத்துகளை பன்றிகள் முன் போடக்கூடாது. அப்படியென்றால் நாம் சில காரியங்களிலே கவனமாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். சில இடங்களிலே சில வேளைகளிலே நாம் நல்ல ஆலோசனைகளையும் கொடுக்கக்கூடாது. இதை நிதானித்து அறியும் மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். செல்வந்தர்களும் வியாபாரிகளும் அவ்வப்பொழுது சந்தித்துக் கொள்ளும் ஒரு இயக்கம் இருந்தது. அதிலே அநேகர் அதிகமாக குடிக்கிறவர்களாயிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பினான். குடிப்பழக்கத்திலிருந்து ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அதன்பின் சமுதாயத்திலே ஒரு உயர்வான ஒரு பொறுப்பிற்கு அவன் சென்று விட்டான். அதேவேளையிலே அந்த கூட்டத்தை விட்டும் அவன் விலகிவிட்டான். ஒரு குறிப்பிட்ட கூடுகையின் சமயத்திலே அந்த கூட்டத்திற்கு பேசும்படியாக அவன் அழைக்கப்பட்டான். அப்பொழுது அவனை வரவேற்ற ஒருவர், இப்பொழுது நாம் போதகர் டக்ளஸ் மூலமாக ஒரு செய்தியை கேட்கப் போகிறோம் என்று கூறினார். உண்மையாக அவர் போதகர் அல்ல, அவர் மனம் திரும்பியதினாலே அவரை அப்படி ஏளனமாக அவர்கள் பேசினார்கள். உடனே அங்கே இருந்த எல்லாரும் மிக ஏளனமாக சிரித்தார்கள், கைதட்டினார்கள். இந்த மனம் திரும்பிய டக்ளஸ் எழுந்து ஒலி வாங்கி முன்னாலே போய் நின்று, உண்மையாகவே நான் மிகவும் வருத்தப்படுகிறேன், உங்களிடத்திலே சொல்வதற்கு எனக்கு இப்பொழுது ஒன்றுமில்லை, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முத்துக்களை பன்றியின் முன் போடாதீங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று கூறிவிட்டு போய் அமர்ந்து விட்டாராம். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஒருவரும் அவரை கேலியாக ஏளனமாக பேசவில்லை, சிரிக்கவில்லை. அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றும் சமுதாயத்திலே பன்றிகளும் நாய்களும் உண்டு. அவர்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்து நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று சொன்னார். பின்னர் நாம் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். 7-8 வசனங்களை பாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளை சந்திக்கும் ஒரு பிரச்சினை இந்த உலகத்தில் என்னவென்றால் மனிதர்களை எப்படி சந்திப்பது என்பதுதான். ஒவ்வொரு நாளும் செல்வந்தர்களோடும் வறுமை உள்ளவர்களோடும் நல்லவர்களோடும் கெட்டவர்களோடும் உண்மையானவர்களோடும் மாய்மாலமான மனிதர்களோடும் நாம் இடைபடுகிறோம். அவர்களிலே சிலருக்கு நம்முடைய நட்பும் உதவியும் தேவை, அவர்கள் நமக்கும் தேவை. அவர்களை நம்முடைய இருதயத்தோடு நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் கேடானவர்கள், அவர்கள் நம்மையே தொலைத்து விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் நமக்கு அருகிலே இல்லாதபடி நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இதை குறித்து நாம் எப்படி அறிந்து கொள்வது? இதற்கான ஞானத்தை தான் நாம் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்டி அறிந்து கொள்ள வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற இந்த சத்தியத்தை பொதுவானதாகவும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். குறிப்பாக இந்த உலகத்திலே மனிதர்களை அறிந்து கொள்வதை குறித்து நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து இதற்கு முந்தைய காரியத்தோடு இணைத்து சொல்கிறார். போதகர் ஒருவர் தனது அனுபவத்தை இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு முறை நான் எனது வீட்டிலிருந்து எனது திருச்சபைக்கு போவதற்கு 30 நிமிடங்கள் நான் பயணம் செய்ய வேண்டும். அந்த 30 நிமிடங்களும் குறிப்பாக அன்று நான் சந்திக்கப் போகிற மனிதர்களுக்காக ஜெபிப்பேன் என்று கூறுகிறார். காரணம் என்ன தெரியுமா? சிலருக்கு என்னுடைய உதவி தேவை, அவர்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் என்னுடைய முதுகிலே குத்துவதற்காகவே வருவார்கள், அவர்களை குறித்தும் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்கிறார். ஏனென்றால் பல சமயங்களிலே பல மனிதர்களால் அவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, அப்போஸ்தலனாகிய பேதுரு திருச்சபையில் உள்ள மக்களை குறித்து உள்ளாக அறிந்திருந்தது எத்தனை மேன்மையான காரியம் இல்லையா? அனனியாவும் சப்பீராளும் பொய் சொன்னபொழுது அதை எவ்வளவு எளிதாக அவர் அறிந்திருந்தார். ஆனால் இந்த ஊழியராயிருக்கிற நம்மிலே அநேகர் நம்மிடத்திலே பொய் சொல்லுகிறவர்களை கண்டுகொள்ள முடிகிறதில்லை. ஆதி திருச்சபையிலே ஊழியர்களிடத்திலிருந்த அந்த ஞானம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவையானதாயிருக்கிறது. அது சிலருக்கு கொடுக்கப்படும் வரமாயிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதற்காக ஜெபிக்க வேண்டும், இதற்காக தேட வேண்டும், இதை அறிந்து கொள்வதை குறித்து தட்டி முயற்சி எடுக்க வேண்டும். நம்மிடத்திலே வருகிறவர்கள் எந்த நோக்கத்தோடு வருகிறார்கள், எதற்காக இந்த வார்த்தை பேசுகிறார்கள் என்பதை குறித்து மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை குறித்துதான் அடுத்த சில வசனங்கள் கூறுகிறது. பாருங்கள், 9-11 வரை வாசிக்கிறேன். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது இப்பொழுது எவ்வளவு தெளிவாக புரிகிறது இல்லையா? நாம் குறிப்பிட்டு இதற்கான ஞானத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த விவேகத்தை தருகிறவராயிருக்கிறார். அடுத்ததாக மிக உன்னதமான ஒரு வாக்கியம் வருகிறது. பாருங்கள், மத்தேயோ 7:12. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம். சரி, நாம் புதிதாக ஒருவரை சந்திக்கிறோம். நாம் அவர்களை எப்படி கையாள்வது? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. அவர்களை நீங்கள் நியாயம் தீர்க்கவும் முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு நாயாகவோ பண்டியாகவோ இருப்பார்கள் என்றால் அதை குறித்து அவர்களை குறித்து அறிந்திருப்பது நல்லது. போலியான மனிதர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும், ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதை குறித்து கருத்தாய் ஜெபிக்கிறீர்கள். 12 வசனத்தின் ஆரம்பத்திலே ஆதலால் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். மனிதர்கள் பல வகைகளிலே இருக்கிறார்கள். நீங்கள் அதை குறித்து ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படி அவர்கள் இருப்பதனாலே மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த ஆதலால் என்பது அதற்கு முந்தி வருகிற எல்லா வசனங்களையும் ஒன்று கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த 7:12 மட்டும் எடுத்துக்கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சட்டம் என்று சொல்லக்கூடாது. எந்த சூழலிலே அந்த வசனத்தை இயேசு கூறினார் என்பதை அறிந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கேட்கும்பொழுது, தேடும்பொழுது, தட்டும்பொழுது இந்த மத்தேயு 7:12 வாழ முடியும். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து இரண்டு வித்தியாசமான வழிகளை குறித்து சொல்கிறார். பாருங்கள், மத்தேயு 7:13-14, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அருமையான சகோதரனே சகோதரியே, இது ஏதோ கேளிக்கை நிறைந்த ஒரு அகலமான பாதையும் குறுகிய இருளான ஒரு பாதையும் முன்னாலே வைத்து இரண்டில் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இங்கே சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வது ஒரு புனலை போல இருக்கிறது. அதாவது எண்ணெய் ஊற்றுவதற்கு நாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அதேபோல அகலமான பக்கத்தின் வழியாய் நுழையும் பொழுது இறுதியாக அது குறுகிய ஒரு பாதைக்குள்ளே போய்விடுகிறது. இறுதியாக அழிவு உண்டாகிறது, மரணம் உண்டாகிறது, நரகம் வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த புனல் போன்ற காரியத்திலேயே குறுகலான பாதை வழியாய் முதலிலே நுழையும் பொழுது எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ அந்த பகுதி வழியாக அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லியிருக்கிறாரே, அதன் வழியாக செல்லும் பொழுது நீங்கள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மூலமாய் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது எவ்வளவு அதிகமான காலம் நீங்கள் அவரோடு நடக்கிறீர்களோ செல்ல செல்ல அந்த பாதை அகலமானதாகவும் எளிதானதாகவும் இருக்கும். எசேக்கியேல் 47 அதிகாரத்திலே சொன்ன தீர்க்க தரிசனத்தை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சிம்மாசனத்திலிருந்து ஓடும் நதியை குறித்து அவர் சொல்கிறார். அது ஏதோ சிறிய ஓடை போல ஆரம்பமாகிறது, பின்னர் அகலமாகிறது, இறுதியாக அது ஒரு பெரிய ஆறாக உருவெடுத்து ஓடுகிறது. இதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையின் ஒரு சித்திரமாயிருக்கிறது. வர 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 அது சிறப்பானதாகவும் அழகானதாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை குறித்து தான் இங்கே இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 7:15-16 வசனங்களை பாருங்கள். கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் கள்ள தீர்க்க தரிசிகளை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். திருச்சபைக்கு கள்ள போதகர்களை குறித்த எச்சரிப்பை அப்போஸ்தலர்கள் கொடுத்தார்கள். கள்ள போதகர்களானாலும் சரி, கள்ள தீர்க்க தரிசிகளானாலும் சரி, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு வருகிற ஓநாய்களாகவே இருக்கிறார்கள். 2 பேதுரு 2:1 வாசிக்கிறேன். கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கனிகளினாலே நாம் அவர்களை கண்டுகொள்ள வேண்டும். அவருடைய வாழ்க்கையை நாம் கருத்தாய் கவனித்து உண்மையாகவே கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களா, அல்லது கனிகளுக்கு பதிலாக அங்கே முட்கள் காணப்படுகிறதா என்பதை கவனித்து அறிய வேண்டும். அவர்கள் பேசுவது ஒன்றும் வாழ்க்கையிலே செய்வது ஒன்றுமாக இருந்தால் அவர்கள் கள்ள போதகர்கள் அல்லது கள்ள தீர்க்க தரிசிகள் என்பதை அறிந்து கொள்ளலாம். வசனம் 17-20 வாசிக்கிறேன். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனியிலே போடப்படும். ஆகலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவர்களுடைய வார்த்தைகளை விட அவருடைய வாழ்க்கை மிகவும் சத்தமாக பேசும். அது மிகவும் முக்கியமானது. வசனம் 21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை மத்தேயு 7:12 சொல்வதைப் போல நான் வாழுகிறேன் என்று நீங்கள் பேசலாம். ஆனால் நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறீர்களா இல்லையா என்பதுதான் முக்கியமானது. நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து அண்டை வந்து உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை உணர்ந்திருப்பீர்கள். 22-23 வசனங்கள், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அருமையானவர்களே, இந்த வசனம் மிக தெளிவாக இப்பொழுது வாழ்கிற விசுவாசிகளை குறித்து சொல்லப்படவில்லை என்பது தெரிகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் மரித்து போனாலும் உயிரோடு எழுந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நடுவானிலே சந்திக்கும்படியாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். விசுவாசிகள் யாரையும் பார்த்து அவர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லப்போகிறதில்லை. மகா உபத்திரவத்தின் காலத்திலே மற்றும் 1000 அரசாட்சியின் காலத்தை குறித்து இந்த வேத பகுதி சொல்கிறது. இந்த மலைப்பிரசங்கமானது மகா உபத்திரவ காலத்திலே வாழும் மக்களுக்கு விசேஷித்த கருத்துள்ளதாயிருக்கிறது. இதை வெளிப்படுத்தும் வசனம்தான் இது. அது மட்டுமல்ல, இன்றைய விசுவாசிகளுக்கும் இது ஒரு எச்சரிப்பின் சத்தமாயிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அற்புதங்களை செய்யும் சில ஊழியர்களை குறித்து மிக பெரிதாக பேசுகிறார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யார் எப்படி என்பதை நாம் கூற முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறோம். கிறிஸ்தவ சமயங்களிலேயும் அநேகருடைய உதடுகளிலே இயேசு கிறிஸ்துவின் பெயர் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை கூறுவதனாலே, வேத புத்தகத்தை பயன்படுத்துவதனாலே அவருடைய மார்க்கம் சரியானது என்று கூற முடியாது. வெளிப்பிரகாரமாக நடைபெறுகிற காரியங்கள் அல்ல. உள்ளே அவர்களுக்கும் சிலுவையிலே அறையுண்ட இரட்சகருக்கும் இடையிலான உறவே மிக முக்கியமானது. இப்பொழுது மத்தேயு 7:24-25 வசனங்களை பாருங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனை கூப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நீங்கள் கிறிஸ்துவண்டை வருவீர்கள் என்றால் அவரே உங்கள் அஸ்திபாரமாயிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது என்று சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும்பொழுது அதன் மேலே நீங்கள் கட்ட முடியும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒவ்வொரு நிமிடமும் நம்மை அர்ப்பணித்து வாழும்பொழுது வேத வசனம் சொல்கிற பொன்னாலும் வெள்ளியாலும் விலை உயர்ந்த கற்களாலும் நாம் கட்டிடத்தை கட்டுகிறவர்களாயிருப்போம். ஆனால் மற்றொரு விதமான அஸ்திபாரமும் உண்டு. அதை குறித்து 26-27 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு அவர்களுக்கு போதித்தார். ஏதோ ஒரு புத்தகத்திலே வாசித்த காரியங்களை அவர் திரும்பச் சொல்லவில்லை. வேத வசனம் இல்லாமல் எதையும் சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டுமல்ல, அந்த வசனங்களை நாம் விசுவாசிக்கும் பொழுதே அதை உரிமையோடும் அதிகாரத்தோடும் நாம் கூற முடியும். எழுத்தளவிலான சில கொள்கைகளை எந்த ஒரு மனிதன் கூறுவதையும் நான் கேட்க விரும்பவில்லை. அநேக வேளைகளிலே அப்படிப்பட்ட வார்த்தைகளை கூறுகிறவர்கள் அதை தங்கள் வாழ்க்கையிலே முயற்சித்திருக்கவோ பயிற்சித்திருக்கவோ செய்கிறதில்லை. அதை குறித்த விபரங்களையும் அவர்கள் அறிந்திருக்கிறதில்லை. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நமக்கு ஒரு நற்செய்தி உண்டு. அதுதான் இரட்சிப்பின் செய்தி. அந்த இரட்சிப்பின் செய்தி உண்மை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அது செயல்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவண்டை வந்த எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே அது செயல்பட்டிருக்கிறது. எனவே நாம் உரிமையோடும் அதிகாரத்தோடும் தெளிவோடும் இயேசுவின் நற்செய்தியாகிய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அருமையானவர்களே, இந்த மலைப்பிரசங்கம் வேத புத்தகத்திலே ஒரு சிறப்பான செய்தி தொகுப்பு. இதை நாம் கருத்திலே கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது. இதை கண்ணும் கருத்துமாய் நீங்கள் வாசித்து படிப்பீர்கள் என்றால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டையே உங்களை வழிநடத்தும். அவருடைய எதிர்பார்ப்பிற்கு நீங்கள் எவ்வளவு குறைவானவர்களாய் காணப்படுகிறீர்கள் என்பதை அது உங்களுக்கு காட்டும். நீங்கள் பலவீனர்களும் குற்றவாளிகளும் என்பதை அது உங்களுக்கு சொல்லும். தேவனுடைய கிருபைக்காக உங்களை அள வைக்கும். ரட்சிப்பிற்காக கிறிஸ்து இயேசுவண்டை அது உங்களை வழிநடத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார். அந்த பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே அவருடைய எதிர்பார்ப்பின்படி நீங்கள் வாழ முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொண்ட ஒரு சகோதரனாக ஒரு சகோதரியாக இருக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27.
சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15. சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7:15.